மாவீர மகுடம் லெப்டினன்ட் கர்னல் சிங்.
வணங்குகிறோ மகாவீரரே, வணங்குகிறோ மகாவீரரே.
கவச அடிநாயகன் யாழ்ப்பாணம் அரியாலை ஆனந்தன் வடலி வீதியில் மயில்வாகனம் திலகவதி தம்பதிகளுக்கு 1975 ஜூன் மாதம் 29 நாளன்று 6வது புதல்வனாக பிறந்தவன் தான் லெப்டினன்ட் சிந்து. இவனது இயற்பெயர் தயாளன். இவன் ஆரம்ப கல்வியை அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்யாலயத்தில் பயின்றான். இளமை காலத்தில் கல்வியில் கணிசமாகவும் விளையாட்டில் மிகச்சிறந்த விளங்கினான். இவன் பாடசாலை இல்ல விளையாட்டிலும் சரி, கழக விளையாட்டுகளிலும் சரி, தனது தனித்திறமையை வழிகாட்டினான். காட்சி போட்டி, கரபந்தாட்டம் போன்றவற்றில் தன் திறமையை பெரிதும் வெளிப்படுத்தினான். தயா இறங்கி தாட்சி மறைச்சால் யாரும் கோடு தாண்டி போக மாட்டார்கள் என்பார்கள் அவரது நண்பர்கள். அவனது அயலவர்களும் அறிந்து தெரிந்தவர்கள். எல்லோரது கரவொலியும் அவனுக்காகவே ஓங்கி ஒலிக்கும். கலை நிகழ்வுகளில், அதாவது தமது ஊர் சிறார்களின் கல்வி மேம்பாட்டுக்காக சுயமுயற்சியில் உதயகுமாரி அவர்களால் நடத்தப்பட்ட சரஸ்வதி கலையகத்தில் தானமிணைந்து படித்துக் கொண்டவர்களால் அரங்கேற்றப்படும் கலை நிகழ்வுகளிலும் பங்கு பெற்று சிறப்பித்தார். ஊரில் தனது அருணோதயா சனசமூலியத்தின் கலை நிகழ்வுகளிலும், குறிப்பாக 1000 தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி போன்ற வரலாற்று நாடகங்களிலும் பங்கு பெற்று சிறப்பித்தார். அது மட்டுமல்ல, பல நகைச்சுவை நாடகத்திலும் அசட்டு பையனாக நடித்து அருணோதயா முன்னலில் குழுமி இந்த ஆயிரக்கணக்கான அத்தனை மனிதர்களையும் வயிறு குழுங்கச் சிரிக்க வைத்தவன் அவன். கலை ஆர்வத்துக்கு மட்டுமல்ல, குரு பக்திக்கும் எடுத்துக்காட்டு அவன். அத்தோடு தனது கலைத்திறமையை பயன்படுத்தி இளைஞர்களோடு சேர்ந்து வாசகசாலை, கோவில் வளர்ச்சிக்காக கரவல் போன்றவற்றை நடத்துவான். அதன் மூலம் அந்த ஊர் வளர்ச்சிக்காக தானும் பாடுபட்டார். பல பொதுப்பணிகளில் முன்னின்று செயற்பட்டார். இவ்வாறாக இவனது இளமை காலம் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த பொழுதுதான் இவனது குடும்பம் பொருளாதார நிலைமை காரணமாக பாடசாலை செல்லும் வயதிலேயே அரியாலை தபார்கட்டை சந்தையில் அமைந்திருந்த கடையில் பணிபுரிந்து அதிகாலை வேளையில் பத்திரிகை போடுவதும் உதவி செய்வதும் என சிறிய பணம் வெட்டி வந்தார். அந்த பணத்தில் சீட்டுப்பிடித்து சேகரித்து தன் தாயின் கழுத்தினை ஒரு சிறிய பொன்னகை போட்டு மகிழ்வித்து மகிழ்ந்த அந்த நல்ல மகன் அவன். குடும்ப நிலையை மனதில் கொண்டு தனது பெற்றோரின் வாழ்விற்காகவும் இனிய சகோதரங்களின் படிப்புக்காகவும் தனது கல்வியை 10ஆம் தரத்தோடு நிறுத்திவிட்டு குடும்ப சுமையை தானே பொருட்படுத்தி கடின உழைப்பின் ஊடாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார். இந்த காலகட்டத்தில்தான் பலாலியிலிருந்து வலிகாமத்தை நோக்கி சிங்கள படையால் 1995 ரிவரஸ் என்ற பாரிய இன அழிப்பு ஆக்கிரமி சுத்தம் அரங்கேற்றப்பட்டது. இதனால் பெருமளவில் மக்கள் கொல்லப்பட்டு பாரியளவில் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அதில் பெரும்பாலான மக்கள் அரியாலை பிரதேசங்களில் அடைக்கலம் புகுந்தார்கள். குடும்ப நிலை உணர்ந்து சிறுவயதே தனது குடும்பச் சுமையை சுமந்தவனால் மற்றவர்களின் துன்பம் புரியாதா என்ன? எனவே பல 1000 மக்கள் இடம்பெயர்ந்து சிரமப்படுவதை பார்த்துக் கொண்டவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இரவு பகல் பாராது, வெயில் மழை பாராது அவர்களுக்காக உணவுகளை எடுத்துக் கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை அந்த ஊர் அரசியல் துறையோடு இணைந்து செய்தார். இந்த ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகளால் பிரிப்பாச்சல் என்ற பாரிய முறியடிப்பு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு பாரிய இழப்புகள் மத்தியில் அவனது ராணுவ நடவடிக்கை கைவிடப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள ஏகாதிபத்திய மக்கள் செறிவாக வாழ்ந்த இடங்களில் விமான தாக்குதல்களை மேற்கொள்கிறது. அதன் உச்சகட்டம்தான் யாழ்ப்பாணம் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதல். இதில் பல தமிழ் மக்கள் உடல் சிதறி பலியாகிறார்கள். இவன் பார்த்து கொதித்தெழுந்தார். இப்படி ஈவிரக்கமின்றி எம் மக்களை கொள்கிறதே சிங்கள படை, இதுதானே எங்களுக்கும்? இவன் இப்படியே எம்மை அழித்து அழித்து தன் இன அழிப்பை செய்து கொண்டு முடிப்பான் என்பதை உணர்ந்தான். இதை தடுக்க வேண்டும் என்று போராட வேண்டும் என்று முடிவெடுத்தான். தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தை விட ஈவிரக்கமின்றி கொல்லப்படுகின்ற தமிழ் மக்களின் அவல நிலைவனை ஒரு போராளியாக மாற்றுகிறது. 1995 8 மாதம் 8 தேதி நல்லூர் அரசியல் துறையில் போராட்டத்துக்காக தன்னை முழுமையாக அடைத்துக் கொள்கிறார். இதனிடையே இவனோடு பிறந்த அண்ணன் 2 லெப்டினன்ட் பழனி ஏற்கனவே போராட்டத்தில் இணைந்து வீரச்சாவை தழுவிக்கொண்டதால் இவன் வீடு செல்லுமாறு பணிக்கப்பட்டான். ஆனால் இவன் அன்பாக மருத்துவனிய நன்றோடு பயிற்சி பாசறை நோக்கி நகர்கிறார். மன்னார் மாவட்டத்தின் அதன்காட்டு பகுதியில் இயங்கி வந்த ஜீவன் பயிற்சி முகாமில் இம்ரான் பாண்டியன் படையணியின் கெனடி 1 பயிற்சி பாசறையில் புதுப்புலியாக புதுவகப்படுகிறார். இவனது பயிற்சி காலங்களில் பயிற்சிகளிலும் கலை நிகழ்வுகளிலும் விளையாட்டில் இவன் திறம்பட செயல்பட்டான். இந்த காலகட்ட பகுதியில்தான் ஜாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்காக சிங்களப்படை பல நாடுகளிடம் வாங்கி குவித்த ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி சூரியகதர் என்ற பாரிய இன அழிப்பு நில ஆக்கிரமிப்பு யுத்தத்தை மக்கள் மீது நடத்தியது. எமது மக்களை கொன்று குவிக்க திட்டமிட்டது. இதனது எதிர்ச்சமற்காக இவனது பயிற்சி பாசறையிலிருந்து திறம்பட செயற்பட்ட போராளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதில் இவனும் தேர்வு செய்யப்படுகிறார். ஆகவே மீண்டும் ஜாழ் கலமனை நோக்கி ஒரு புது புலியாக கன்னிச்சமரை அவன் எதிர்கொள்கிறான். இவர்களை சமருக்காக விடப்பட்ட இடம் யாழ் பல்கலைக்கழகம். அப்போது இவன், டே மஜான், அம்மா எல்லாரும் அடிக்கடி சொல்லிவிடும், நீ படிச்சு கேம்பஸ் போகிறவன்ட்டு. ஆனால் அதை சிங்களவன் செய்ய விடையில்லை, இப்ப இயக்கம் கொண்டு வந்து விட்டுருக்குதே என்று சிரித்தவாறே சொன்ன அவன், இது சிங்களவிடம் விட்டுடக்கூடாது என ஆபாசத்தோடு சொல்லி முடித்தான். அதன் ஆபாசம் அவனது கன்னிச்சமரில் ஒரு முதிர்ந்த கள அனுபவம் உள்ள போராளிகளைப் போல் களமாட வைத்தது. இவனது திறமையை இவனது பொறுப்பு நிலை அதிகாரிகள் கண்டு வியந்தார்கள். ஜால் மாவட்டம் முற்றுமுழுதாக நில ஆக்கிரமிப்புக்குள்ளாகும் வரை நின்று களமாடி திறம்பட செயற்பட்டான். பின் பயிற்சிகளை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் பயிற்சி முகாம் வந்து சேர்ந்தான். ஜாழ்ப்பாணத்தை இழந்த பின் முல்லைத்தீவை கைப்பற்றுவதற்கும் அந்த சமருக்காக இவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தேசிய தலைவர்களின் போர் தந்திரங்களில் ஒன்றான புதிய தாக்குதல்கள், புதிய மூலோபாயமாக புதிய ராணுவ வளங்களை பயன்படுத்துவது வளமை. ஆகவே இந்த தாக்குதலின் மூலோபாய வளங்களில் ஒன்றாக புதிதாக கொள்வன செய்யப்பட்ட 120 மில்லிமீட்டர் எறிகணைகளை பயன்படுத்த திட்டமிடுகிறார். அந்த வகையில் இம்ரான் பாண்டியன் படையணியின் 120 மில்லிமீட்டர் எறிகணை அணிகளுக்கு ரகசியம் காப்பதோடு செயல்திறன் மிக்க போராளிகள் வெசலீவனும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதன்படி ஓயாதலைகள் 1 நடவடிக்கையில் அஞ்சிஞ்சியோடு சிறப்பு களமாடுகிறான். இவனது களத்திறமை இவனை ஒரு அஞ்சிஞ்சி அணிக்கு பொறுப்பாக மாற்றுகிறது. அந்த அணிக்கு பொறுப்பாக சிறிது காலம் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் போது விடுதலை போராட்டத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இம்ரான் பாண்டியன் படையணியின் கவச அணிக்குள் உள்வாங்கப்படுகின்றார். இவனிடம் அசாத்திய திறமை இருப்பதை கண்ட பொறுப்பு அதிகாரிகள் 23 மில்லிமீட்டர் கனோன் வகை ஆயுதம் பொருத்தப்பட்ட தென்னாப்பிரிக்க நாட்டு தயாரிப்பின் விசேட பவல் கவச வாகனத்துக்கு சாரதியாக நியமிக்கப்படுகிறார். 106 மில்லிமீட்டர் பின்னுதை பெற்ற ஆயுதங்களோடு களமாடியவன் அவன். போராட்டத்தின் அடுத்த கட்ட எந்த ஒரு வளர்ச்சியிலும் தலைவர் அவர்களின் நேரடி பார்வை இருக்கும். அந்த வகையில் பவல் கவச அணியின் செயல்திறனை நேரடியாக பார்வையிட்ட போது அந்த அணி போராளிகள் தலைவரால் பாராட்டப்பட்டார்கள். அந்த அணியில் இவனும் ஒருவனாக இருந்தான். ஓயாதலைகள் 3 நடவடிக்கையின் போது பரந்த என்ற சாயந்த தொழிற்சாலைக்குள் பதுங்கியிருந்து தாக்குதலை மேற்கொண்ட ராணுவத்தின் மீது இவர்கள் டேங்கி தாக்குதலை மேற்கொண்ட போது அந்த இடத்தில் டேங்கி புதைந்து விடுகிறது. அப்போது எதிரிக்கும் டேங்கிக்கும் இடையே சொற்ப தூரம் தான். எதிரியும் பல வழியில் இவர்களது டேங்கியை அழிக்க முயன்றான். அவற்றுக்கெல்லாம் எதிராக களமாடிக்கொண்டு சக போராளிகளோடு இந்த டேங்கிக்கு ஏதாவது நடப்பதாக இருந்தால் தனது வீரச்சாவுக்கு பிறகுதான் என அந்த இடத்திலிருந்து நகராது பல மணி நேர சிரமத்தின் மத்தியில் அந்த டேங்கியை பாதுகாப்பாக இணைய போராளிகளோடு வெளியே எடுக்கிறார். அந்த அளவுக்கு தனது உயிரிலும் மேலாக தனது டேங்கியை நேசித்தவன் அவன். காலை எழுந்ததும் பிள்ளையாரை கும்பிட்டுத்தான் இனிய கடமைகளை செய்வான். அது கடவுள் அல்ல, அவர்கள் டேங்கிக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் பிள்ளையார். ஆம், அந்த டேங்கியை கும்பிட்டு விட்டுதான் அவன் எந்த பணியாவது செய்வான். இவ்வாறாக பல சமர்களை சந்தித்த பின் கூட கடலோரத்தில் எதிரியின் கடற்கலங்களை அச்சுறுத்தல் அதிகரிக்க கடற்கரை பாதுகாப்புக்காக இனிய காலங்களில் கண்விழித்து டேங்கியோடு கடமையாற்றினான். இந்த காலகட்டத்தில் தான் இவனை திருமணம் செய்யுமாறு பணிக்கப்படுகிறது. அதன்படி 2005 May 18 அன்று அவனுக்கு திருமணம் நடக்கின்றது. இதன்பின் பாரிய தாக்குதல் திட்டத்துக்காக மாசார் பகுதியில் நிலை கொண்டிருந்த போது டேங்கியை பயன்படுத்துவதற்காக முகமாலையில் எதிரியின் மின்னரங்க காவல் நிலையை பார்வையிட்டு வரும் வழியில் இவனையும் இவனை போன்ற பலரையும் டேங்கிக்காக வளர்த்தெடுத்த தளபதியும் டேங்கி அணியின் முதல் மூத்த உறுப்பினரும் இம்ரான் பாண்டியன் படையணியின் தளபதியுமான லெப்டினன்ட் பார்த்திபன் என்ற தான் நேசித்த ஒரு தளபதியை அந்த விபத்தில் இழக்கின்றான். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா படை மக்கள் வாழ்விடங்களை இலக்கு வைத்து சிரமாரியான முப்படை தாக்குதலில் பல 1000 மக்களை கொன்றதை பாரான ராணுவத்தின் தாக்குதலில் இவனதும் இவனது குடும்பத்தில் 2 பேரையும் இழக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஏனையவர்கள் படுகாயமிழந்து யாரை யார் காப்பாற்றுவது என தெரியாது தவித்தார். இவ்வாறாக தான் நேசித்த மக்களுடன் உறவுகளோடும் இந்த கவச அணியின் வீரன் இதையாகிறான். ஒரு ஆண் மகவுக்கும் பெண் குழந்தைக்கும் தந்தையான சிந்துதன் இறுதி குழந்தையோடு அதிக நாட்கள் கூட வாழ கிடைக்கவில்லை. 2009 மே 11 அன்று எதிரியின் அருகணை தாக்குதலில் இந்த கவசப்புலி வீரச்சாவை தழுவிக்கொள்கிறான். தன் வெளியை விட மற்றவர் வெளியை கண்டு தன் குடும்பம் சுற்றம் சூழல் துறந்து இவன் போன்றவர்களது போராட்ட வாழ்க்கை எமது அடுத்த கட்ட போராட்டத்துக்கான திறவுகோளாக இருக்கும். நிச்சயம் இவன் போன்ற ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களின் கனவுகள் நனவாகும். கவச அணி வீரன் லெப்டினன்ட் கர்னல் சிந்துவின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.
முழு நிலவின் வருகை காலம் புத்தமெங்கும் உந்தன் வாசம், நீ நினைத்த விடுதலை காணும் தமிழீழம். நீ தொடர்ந்த தலைவனின் காலம் அதை வெல்லும். மழைக்கால மேகம் வந்து மனசோடு சேரும் போது கண்ணா உன்னை நெஞ்சம் தேடி போகிறதே. அன்பால் போட்ட கோலம் நெஞ்சி வாழ்கிறதே. மறுபடியும் வருவாயா, மடியிருந்து மகிழ்வாயா, உந்தன் தந்தை பாடும் பாடல் ஆராரோ. எந்தன் பிள்ளையாகி மீண்டும் வாரா.